அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அரபிந்தோ எழுதிய லைஃப் டிவைன் என்ற நூலின் இரண்டாவது பகுதியில் உள்ள 25வது அத்தியாயம், த ட்ரிபிள் டிரான்ஸ்பர்மேஷன். இதை தமிழில் மூன்று திருவுருமாற்றங்கள் என்று கூறலாம். இந்த அத்தியாயத்தின் மைய கருத்தை முதலில் கூறிவிடுகிறேன். பூரண யோகம் நிறைவேற மூன்று திருவுருமாற்றங்கள் நிகழ வேண்டும். முதல் திருவுருமாற்றம் சைத்திய திருவுருமாற்றம். இரண்டாவது திருவுருமாற்றம் ஆன்மீக திருவுருமாற்றம். மூன்றாவது சத்திய ஜீவிய திருவுருமாற்றம். மனிதனுள் மறைந்திருக்கும் சைத்திய புருஷன் என்ற சைக்கிக் பீயிங் வெளிப்படுவது சைத்திய திருவுருமாற்றம் என்ற சைக்கிக் டிரான்ஸ்பர்மேஷன். அது நிகழும்போது இறைவனோடு தொடர்பு உண்டாகி மனிதனின் அனைத்து கரணங்களும் அவனது அனைத்து பகுதிகளும் தூய்மைப்படுத்தப்படுகின்றன. இந்த சைத்திய திருவுருமாற்றத்தின் பலனாக மனிதனுக்கு இறைவனின் வழிகாட்டுதல் கிடைக்கிறது. அப்போது பல வகையான ஆன்மீக அனுபவங்கள் மனிதனை தேடி வர ஆரம்பிக்கின்றன. மனித ஜீவியம் இறைவனை நோக்கி மேல் எழும்போது அனந்த ஜீவியம் மனிதனை நோக்கி கீழிறங்குகிறது. இவை இரண்டும் நிகழும்போது ஆன்மீக திருவுருமாற்றம் ஏற்படுகிறது. ஆன்மீக திருவுருமாற்றத்தின் பலனாக மனதின் உயர்ந்த பகுதிகள் தென்படத் தொடங்குகின்றன. ஆனால் மனிதனிடம் உள்ள தாழ்ந்த ஜீவியம் அவ்வாறு மனதின் உயர்ந்த பகுதிகளை பார்க்க விடாமல் இடையூறுகளை ஏற்படுத்தும். சத்திய ஜீவிய திருவுருமாற்றம் நிகழ்வதற்கான முன்னேற்பாடுகளை சைத்திய திருவுருமாற்றமும் ஆன்மீக திருவுருமாற்றமும் செய்கின்றன. ஆன்மாவை அறிதல் மட்டுமே பூரண யோகத்தின் நோக்கமல்ல. சுபாவத்தின் முழுமையான பூரணமான திருவுருமாற்றமே பூரண யோகத்தின் நோக்கம். உலகில் ஆன்மீகம் என்பது புதிய விஷயமே அல்ல. மனிதன் தோன்றிய காலம் முதல் ஆன்மீகத்தை அறிந்து வந்திருக்கிறான். எத்தனையோ ஆன்மீக பெரியவர்கள் உலகில் தோன்றியுள்ளார்கள், இன்றும் இருக்கிறார்கள். அரசர்களாக, சாதாரணமானவர்களாக இருந்து பின் ஆன்மீக புருஷர்களாக மாறியிருக்கிறார்கள். விஸ்வாமித்திரர், வால்மீகி போன்றவர்களை உதாரணங்களாக சொல்லலாம். கௌசல்ய நாட்டின் அரசனாக, சத்திரியனாக இருந்து பின்னர் ரிஷியானவர் விஸ்வாமித்திரர். ரத்னகர் என்ற கொள்ளைக்காரனாக இருந்தவர் வால்மீகி. தான் கொள்ளையடிக்கும் பணத்தை அனுபவிக்கும் குடும்பத்தினர் தன் பாவத்தில் பங்கு கொள்ள மறுப்பதை அறிந்து ஞானம் பெற்று வால்மீகியாக மாறினார். துன்பம் என்பதையே அறியாமல் அரண்மனை அந்தப்புறத்தில் வாழ்ந்தவர் சித்தார்த்தர். ஒரு நாள் தெருவில் முதியவரையும் நோயாளியையும் துயரமுற்றவரையும் பார்த்து தன்னுள் கேள்வி எழுந்து புத்தராக மாறினார். உயர்ந்த நிலை, எளிய நிலை என்ற எல்லா நிலைகளில் இருந்தும் ஆன்மீக ஞானிகள் வந்திருந்தாலும் அவர்கள் எல்லோருமே ஆன்ம விடுதலையையும் மோட்சத்தையும் நாடினர். எவருமே திருவுருமாற்றத்தை நாடவில்லை. அதனால் சாதாரண மனிதன் சத்திய ஜீவனாக இன்னமும் பரிணாமம் பெறவில்லை. ஆன்மீகம் என்பது மனத்தின் சக்திகளை பயன்படுத்தி தியானம், ஜபம், தவம் ஆகியவற்றின் மூலம் வாழ்வை விட்டு விலகிச் செல்வதாகவே இதுவரை இருந்து வந்துள்ளது. ஆன்மீக மயமான மனிதன் உருவாவது என்பது தனிப்பட்ட ஒருவனின் சாதனையாகத்தான் இருந்து வந்துள்ளது. பரிணாமம் என்றால் ஒரு இனம் முழுவதும் உயர்வு பெறுவது. மனிதனின் ஆன்மீக பரிணாமம் என்பது மொத்த மனித குலமே பரிணாமம் பெறுவது. அது இதுவரை நிகழவில்லை. அங்கும் இங்குமாக ஓரிருவர் வாழ்வில் ஏதோ ஓரளவில் மட்டுமே அது நடக்கிறது. சுவாமி ராமலிங்க வள்ளலார் பராபரத்தை பற்றி ஏராளமான பாடல்களை எழுதியிருக்கிறார். அவரது பாடல்களை கேட்ட அன்னை, இவர் சத்திய ஜீவியத்தின் தீண்டலை பெற்றவர் என்றார். ஆங்கிலேய அரசாங்கம் சுவாமிகளை அறை ஒன்றில் அடைத்து வைத்ததாகவும், அவர் ஜோதிமயமாகி அந்த அறையிலிருந்து மறைந்து விட்டதாகவும் ஒரு கதை உண்டு. உண்மையா என்று எனக்கு தெரியாது. சுவாமிகள் சத்திய ஜீவியத்தை அறிந்திருந்தார். ஆனால் அதை பூமிக்கு கொண்டு வரவோ, பூமியை மாற்றவோ, மனித குலத்தை பரிணாமத்தின் மூலம் உயர்த்தவோ முயன்றதாக தெரியவில்லை. தனி மனிதர்கள் ஒளிமயமான வாழ்வை பெறவே அவர் வழிகாட்டினார். ஸ்ரீ அரபிந்தோ 30,000 ஆண்டுகளில் வரக்கூடிய முன்னேற்றம் 100 நல்ல சாதகர்கள் கிடைத்தால் சில ஆண்டுகளில் வந்துவிடும் என்று நினைத்தார். 700 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட உலகில் ஸ்ரீ அரபிந்தோவிற்கு 100 சாதகர்கள் கூட கிடைக்கவில்லை. பின்னர் அவர் 12 உண்மையான சாதகர்கள் இருந்தால் கூட பெரிய சாதனை நிகழ்த்த முடியும் என்று நினைத்தார். அதுவும் கைகூடவில்லை. மனித குல பரிணாமம் நிகழ வேண்டுமானால் சில சாதகர்களின் வாழ்விலாவது இந்த நாம் பேசப்போகும் 3 திருவுருமாற்றங்களும் நிகழ வேண்டும். நமது சுபாவத்தை ஆன்மீக கருவியாக்குவது சைத்திய திருவுருமாற்றம். இறைவனின் ஜீவியத்தை நம்முள் நிறைய செய்வது ஆன்மீக திருவுருமாற்றம். நம்மை முழுமையாக இறைமயமாக்குவது சத்திய ஜீவிய திருவுருமாற்றம். பூரண யோகம் வெற்றி பெற இந்த 3 நிகழ வேண்டும். பால் வாங்கினால் என்ன செய்கிறோம்? ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறோம். வீட்டில் எல்லா பாத்திரங்களும் அழுக்காக இருக்கின்றன. அதனால் என்ன, ஏதோ ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வைக்கலாம் என்ற நினைக்கிறோம். அப்படி செய்தால் பால் கெட்டு போகும், பாலும் பயன்படாது, பணமும் வீண். அதனால் முதலில் பால் வைக்கும் பாத்திரத்தை நன்றாக சுத்தம் செய்கிறோம். அதன்பின்தான் அதில் பாலை ஊற்றுகிறோம். பால் நமக்கு பயன்படுகிறது என்று நினைக்கும் அழுக்கான பாத்திரம் தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ளுமா? முடியாது. நாம் தான் அந்த பாத்திரத்தை சுத்தம் செய்ய வேண்டும். ஆன்மீக சக்தி நம்முள் சேகரமாக வேண்டும் என்றால், அது திரிந்து நம்மை விட்டு விலகி போகாமல் இருக்க வேண்டுமானால், நம் அகமும் புறமும் தூய்மைப்படுத்தப்பட்ட பாத்திரம் போல இருக்க வேண்டும். நாம் தான் பாத்திரம். நம்மை நாமே கழுவிக்கொள்ளும் சக்தி நம்மிடம் இல்லை. எனவே பாத்திரத்தை மனிதர் கழுவி சுத்தம் செய்வது போல சைத்திய புருஷனின் உதவியோடு நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும். நல்ல வேலைக்காரர் பணியாள் கிடைப்பது பல ஜென்மங்களில் செய்த தவ பயனால் நிகழ்வது. மோசமான வேலைக்காரர் போடும் நிபந்தனைகளுக்கே கட்டுப்படும் நாம், நல்ல வேலைக்காரர் போடும் எந்த நிபந்தனையையும் மறுபேச்சில்லாமல் ஏற்றுக்கொள்கிறோம். வீடு, பாத்திரம், உடைகள் போன்றவற்றை தூய்மை செய்யும் வேலைக்காரர் போடும் நிபந்தனைகளையே ஏற்றுக்கொள்ளும் மனிதன், உடல், உயிர், மனம் ஆகியவற்றை தூய்மை செய்ய இறைவனின் பிரதிநிதியான சைத்திய புருஷன் விதிக்கும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சைத்திய புருஷன் போடும் நிபந்தனைகளில் முக்கியமானவை சத்தியம், சமர்ப்பணம். சைத்திய புருஷன் போடும் நிபந்தனைகள் செலவே இல்லாமல் எவரும் பின்பற்றக்கூடியவை. நம் அனைவருக்குள்ளும் இருக்கும் சைத்திய புருஷன் அடிப்படையில் ஒரே போன்ற தன்மை கொண்டதே. அது எப்போதும் மிகவும் தூய்மையானதாக இருக்கிறது. உண்மை, நன்மை, அழகு ஆகியவற்றோடு நெருங்கிய தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. சைத்திய புருஷன் இறைவனோடு நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடியது. சைத்திய புருஷனுக்குரிய பாணியில் நாம் நடந்து கொண்டால் இறைவனுக்கு உகந்த முறையில் நடந்து கொள்கிறோம் என்று பொருள். அவ்வாறு இறைவனுக்கு உகந்த முறையில் நடந்து கொண்டால் நம் பிரச்சனைகள் மறையலாம், வாய்ப்புகள் உருவாகலாம். கம்ப்ளீட்னஸ் என்ற முழுமை, கிளன்லினஸ் என்ற தூய்மை, ட்ரூத்ஃபுல்னஸ் எனப்படும் உண்மை, பெர்ஃபெக்ஷன் எனப்படும் செம்மை போன்ற பண்புகள் சைத்திய புருஷனுக்கு உகந்தவை. இன்னும் பல பண்புகளும் உண்டு. இந்த பண்புகளை பின்பற்றிய சில பக்தர்களின் அனுபவங்களை கூறுகிறேன். கம்ப்ளீட்னஸ் என்கிற முழுமை பற்றிய நிகழ்ச்சி. சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி பரீட்சைக்கு ஒரு வாலிபர் படித்துக் கொண்டிருந்தார். மிகவும் கடினமான பரீட்சை. நாள் முழுவதும் ஆடிட்டர் அலுவலகத்தில் வேலை பார்த்துவிட்டு வீடு வந்தால் தூங்கத்தான் நேரம் இருக்கும். ஆடிட்டர் பெரிய மனதை வைத்து ஒரு வாரம் படிப்பதற்காக விடுப்பு தந்தால் தலையணை போல இருக்கும் புத்தகங்களை படித்து 4-5 பரீட்சைகள் எழுத வேண்டியிருக்கும். இந்த வாலிபர் காஸ்ட் அக்கவுண்டிங் என்ற பரீட்சைக்கு தயார் செய்யும் போது பரீட்சைக்கு முந்தைய நாள் இரவு நெடுநேரம் ஆகிவிட்டதால் கடைசி அத்தியாயத்தை மட்டும் படிக்காமல் தூங்கிவிட்டார். 10 மணிக்கு பரீட்சை, 9 மணிக்கு பரீட்சை ஹாலுக்கு வெளியே உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்போது கம்ப்ளீட்னஸ் இறைவன் விரும்பும் பண்பு, நடுவில் நிற்காதே இறுதி வரை போ என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள், நான் அரைகுறையாக படித்திருக்கிறேனே என்று வருந்தினார். இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறதே, அதற்குள் விட்டு போன அத்தியாயத்தை படித்து விடலாம் என்று அதை படித்தார். 10 மணிக்கு பரீட்சை ஹாலுக்குள் நுழைந்து கேள்வித்தாளை வாங்கினார். 140 மதிப்பெண்கள் உள்ள கட்டாய கேள்வி முதலாவது கேள்வி. அவர் சற்று முன் வாசித்திருந்த அத்தியாயத்திலிருந்து ஒரு எழுத்து ஒரு எண் மாறாமல் கேள்வி வந்திருந்தது. காஸ்ட் அக்கவுண்டிங்கில் இந்தியாவிலேயே முதல் மதிப்பெண் பெற்றார். கிளன்லினஸ் என்கிற தூய்மையை பற்றிய ஒரு நிகழ்ச்சி. ஒரு வியாபாரி இரும்பு அலமாரி செய்யும் சிறிய தொழிற்சாலை வைத்திருந்தார். அங்கே சென்ற ஒரு பக்தர் மூலையில் இருந்த ஒரு யந்திரத்தை பார்த்தார். அழுக்கும் ஒட்டடையும் படிந்து மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. இதை சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடாதா என்று பக்தர் கேட்டார். ஆர்டர் வந்தால் சுத்தம் செய்யலாம், இப்போது எதற்கு வீண் செலவு என்றார் வியாபாரி. சுத்தம் செய்தால்தான் ஆர்டர் வரும் என்று பக்தர் சொன்னார். சுத்தம் சைத்திய புருஷனுக்கு உகந்தது என்றும் கூறினார். அன்றே வியாபாரி யந்திரத்தை சுத்தம் செய்து வர்ணம் பூசி புத்தம் புதியது போல செய்தார். 2 நாட்கள் கழித்து அந்த கடைக்கு வந்த வியாபாரியின் நண்பர் அந்த யந்திரத்தை பார்த்தார். புதிய இயந்திரம் வாங்கினீர்களா என்று கேட்டார். இல்லை, பழைய இயந்திரம்தான், ஆர்டர் இல்லை என்றார் வியாபாரி. எனக்கு இந்த இயந்திரத்தை கொடுங்கள், என்னால் பல ஆர்டர்களை எடுக்க முடியும், நான் இதை ஓட்டுகிறேன், வரும் லாபத்தை பிரித்துக் கொள்ளலாம் என்றார் நண்பர். அதன்பின் பல ஆண்டுகள் அந்த இயந்திரம் நிற்காமல் ஓடி லட்சக்கணக்கில் லாபம் சம்பாதித்துக் கொடுத்தது. ட்ரூத்ஃபுல்னஸ் எனப்படும் உண்மையை பற்றிய நிகழ்ச்சி. பக்தர் ஒருவர் விசா வாங்க அமெரிக்க தூதரகத்திற்கு சென்றார். அவர் மனைவி H1B விசாவில் வேலை பார்க்க அமெரிக்கா போகிறார். கணவர் சார்ந்திருக்கும் விசாவில், அதாவது டிபெண்டன்ட் விசாவில் போகப் போகிறார். டிபெண்டன்ட் விசாவில் போகிறவர்கள் எந்த வேலைக்கும் போகக்கூடாது, வீட்டோடு இருந்து வாழ வேண்டும். எப்படியெல்லாம் பொய் பேச வேண்டும், என்னென்ன பொய் ஆவணங்கள் தயார் செய்து தர வேண்டும் என்று கேட்காமலேயே நண்பர்கள் பக்தருக்கு ஆலோசனைகளை அள்ளி தந்தனர். பக்தர் அந்த ஆலோசனைகளை ஏற்கவில்லை, முழு உண்மை பேச முடிவு செய்தார். பக்தர் தூதரக அதிகாரியை சந்தித்தார். நான் உயர்கல்வி படித்திருக்கிறேன், அமெரிக்காவிற்கு சென்ற பின் என் மனைவியை வேலைக்கு அனுப்பிவிட்டு நான் வீட்டில் சும்மா உட்கார்ந்திருக்க முடியாது, நான் ஏதேனும் வேலைக்கு கண்டிப்பாக போக முயற்சி செய்வேன், அதற்கேற்றாற்போல் விசா வேண்டும் என்றார். தூதரக அதிகாரி அதிர்ச்சி அடைந்தார். டிபெண்டன்ட் விசாவில் போகிறவர்கள் அப்படியெல்லாம் வேலைக்கு போக முடியாது, அது அமெரிக்க சட்டப்படி குற்றம் என்றார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு வகையில் நான் வேலைக்கு போயே தீருவேன், அமெரிக்காவில் வேலை பார்ப்பதுதான் என் நோக்கம். என் மனைவியை வேலைக்கு அனுப்பிவிட்டு நான் வீட்டில் உட்கார்ந்திருக்க மாட்டேன் என்றார் பக்தர். என் வாழ்நாளில் இப்படி அப்பட்டமாக உண்மை பேசிய இந்தியரை நான் பார்த்ததே இல்லை, இதுதான் முதல் முறை என்றார் தூதரக அதிகாரி. பின் தன் மேலதிகாரியிடம் பேசிவிட்டு, ஏதோ ஒரு விதிவிலக்கின்படி ஒரே ஒரு வருடம் மட்டும் எந்த வேலை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற அனுமதி தந்தார். அதற்குள் நீங்கள் வேலை தேடிக்கொண்டு H1B விசா வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார் தூதரக அதிகாரி. சில காலம் கழித்து H1B விசாவில் அமெரிக்காவில் இருப்பவர்களின் கணவனோ மனைவியோ வேலை பார்க்கலாம் என்ற ஒரு சட்டம் அமலுக்கு வந்தது. அதன் முழு விவரங்கள் எனக்கு தெரியவில்லை, ஆனால் அவ்வாறு வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அடுத்து பெர்ஃபெக்ஷன் எனப்படும் செம்மையை பற்றிய நிகழ்ச்சி. சிறிய கம்பெனி ஒன்று அன்னை முறையில் தொழில் செய்து வந்தது. அப்போது மல்டிநேஷனல் எனப்படும் பன்னாட்டு நிறுவனம் ஒன்று இந்தியாவில் பார்ட்னர்கள் தேடுவதாக செய்தித்தாளில் விளம்பரம் வந்தது. மல்டிநேஷனல் கம்பெனியின் எதிர்பார்ப்பு சிறிய கம்பெனியின் தகுதியைப் போல பல நூறு மடங்கு பெரியது. ஆனால் அன்னை பக்தர் ஒருவர், பெர்ஃபெக்ஷன் என்பது ஆன்மீக பண்பு, அதனால் அந்த பன்னாட்டு கம்பெனிக்கு ஒரு கடிதம் எழுதுவோம், பெர்ஃபெக்ஷன் என்பதை அக்கடிதத்தில் கொண்டு வருவோம் என்று முடிவு செய்து அதன்படியே கடிதத்தை தயார் செய்து அனுப்பி வைத்தார். எவருமே எதிர்பாராத வகையில் பன்னாட்டு கம்பெனி சிறிய கம்பெனியை பார்ட்னராக ஏற்றுக்கொண்டு விட்டது. பின்னாளில் பன்னாட்டு கம்பெனியின் அதிகாரி, நீங்கள் அனுப்பிய கடிதம் அற்புதமாக இருந்தது, அதை பார்த்துதான் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தர முடிவு செய்தோம் என்று பக்தரிடம் கூறினார். இந்த மற்றவர்களுக்குத்தான் நடக்க வேண்டும் என்பதில்லை, இந்த பண்புகளை நாமும் நம் வாழ்வில் பயின்று நன்மைகளை நிச்சயமாக பெற முடியும். நம்முள் உள்ள சைத்திய புருஷன் திரைமறைவில் இருக்கிறது. மனதால், உணர்வால், அவற்றில் உள்ள அகந்தையால் சைத்திய புருஷன் மறைக்கப்பட்டுள்ளது. சைத்திய புருஷன் வெளிப்படுவது சைத்திய திருவுருமாற்றத்திற்கான முதல் அடி. அதை வெளிப்பட வைப்பதற்கு 10 சட்டங்களை அன்னை சைக்கிக் எஜுகேஷன் என்ற பிரிவில் தந்திருக்கிறார். உண்ணு முன் சமர்ப்பணம் செய், உறங்கு முன் சமர்ப்பணம் செய், பேசு முன் சமர்ப்பணம் செய், செயல்படு முன் சமர்ப்பணம் செய், அறிவை நம்பாதே ஆன்மாவை நம்பு, வசதியை தேடாதே குறை கூறாதே, அடுத்தவர் கோணத்தில் விஷயத்தை பார், ஒவ்வொரு நாளும் இறைவனை நோக்கி முன்னேறு, எதை செய்தாலும் ஆர்வத்துடன் செய். இந்த சட்டங்கள் அனைத்தும் சைத்தியத்தை வெளிக்கொண்டு வர உதவும். மெதுவான குரலில் பேசுவது, குறைந்த சொற்களில் பேசுவது, எதையும் பெர்ஃபெக்டாக செய்வது, எதிலும் அழகை கொண்டு வர பார்ப்பது ஆகியவையும் சைத்தியத்தின் தீண்டலை பெற்றுத்தரும். சைத்தியம் ஆரம்ப நிலையில் உடல், வாழ்வு, மனம் ஆகியவை பரிணாமம் பெறுவதில் பங்கு வகிக்கிறது. எனவே ஆரம்ப கட்டங்களில் சைத்திய செயல்பாடுகள் என்பன உணர்வு, உடல், மனம் ஆகியவற்றில் நிகழ்கின்றன. ஆனால் நாம் அவற்றை அறிவதில்லை. அந்த கட்டங்களில் ஆன்மாவை பற்றிய உணர்வு மனிதனிடம் இருப்பதில்லை. ஆன்மாவின் ஆளுமை, சோல் பர்சனாலிட்டி, மெல்ல மெல்லத்தான் வளர்ச்சி பெறும். உண்மை, அழகு, நன்மை ஆகியவற்றிற்கு அந்த பர்சனாலிட்டி அனுசரணையாக இருக்கும். ஆனால் ஆன்மாவின் ஆளுமை ஆசைகள், கருத்துகள், நோக்கங்கள், லட்சியங்கள் போன்ற பலவற்றோடு கலந்திருக்கிறது. பலவற்றோடு கலந்திருக்கும் ஆன்மாவை நாம் தூய ஆன்மா என்று தவறாக நினைத்து விடுகிறோம். இந்த நிலையில் ஆன்மா பெரிய அளவில் வளர்ச்சி பெறாமல் பலவீனமாக இருக்கும். அது அகத்தில் உள்ள நிலைக்கு மாறுபட்டதாக வெளியே தோற்றம் தரும். நம் ஜீவியம் தெளிவின்றி இருப்பதால் அவ்வாறு தோற்றம் தருகிறது. ஆன்மாவோடு தொடர்பு கொண்டவர்களிலும் எத்தனையோ பேர் புறமும் அகமும் இணையாதவர்களாக இருக்கிறார்கள். யோகிகளில் பலர் பாலவாதம், பைசாசவாதம், உன்மத்தவாதம் கொண்டவர்கள் என்று கேள்விப்படுகிறோம். இவர்களெல்லாம் யோகிகள், ஆனால் புற நடவடிக்கைகளில் யோகிகள் போல இருக்க மாட்டார்கள். பாலவாதம் கொண்டவர் பாலகர்கள் போல, குழந்தைகளைப் போல நடந்து கொள்வார். உன்மத்தவாதம் கொண்டவர் மனநிலை குலைந்தவர் போல நடந்து கொள்வார். பைசாசவாதம் கொண்டவர் பேய் பிசாசுகளைப் போல கொடூரமாக நடந்து கொள்வார். எனவே அகம் உயரும் போது புறத்தை ஆன்மாவோடு இணைப்பது அவசியமாகிறது. மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் ஆன்மாவோடு தொடர்பில்லாத போதும் பாலவாதம், பைசாசவாதம், உன்மத்தவாதம் கொண்டிருப்பது நம் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட விஷயம். சூட்சுமமானவற்றையும் பிராண உருவங்களையும் சைத்தியம் சைக்கிக் என்று நினைத்துக் கொண்டு வருகிறோம். அவை நம் உள்ளே உள்ளவற்றின் பகுதிகளாக உள்மன புருஷன், பிராண புருஷன், பிராண மன புருஷன் ஆகியவைகளாகவும் இருக்கக்கூடும். பிரம்மத்திற்கு, இறைவனுக்கு எண்ணற்ற பகுதிகள், ரூபங்கள் உண்டு. பல ஆன்மீக சாதகர்கள் தங்கள் தவத்தின் போது இந்த ஒளிமயமான பகுதிகளில் ஏதோ ஒன்றை மட்டும் காண்கிறார்கள். அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய ஆன்மீக அனுபவத்தை தருகிறது. இந்த ஆன்மீக அனுபவம் பெரும்பாலான சமயங்களில் ஆரம்ப கட்டங்களில் பிராண தளத்தில் நிகழ்கிறது. அது மிகப்பெரிய சக்தியையும் ஒளியையும் சாதகருக்கு தருகிறது. இதை பெற்றவர் உடனே தன்னை இறைவனின் அருள் பெற்றவனாகவும் இறைவனின் தூதனாகவும் பல சமயங்களில் இறைவனாகவுமே நினைத்துக் கொண்டு விடுகிறார்கள். தாங்கள் கண்ட பகுதியான உண்மையை முன்வைத்து ஒரு மதத்தையோ இயக்கத்தையோ ஆரம்பித்து விடுகிறார்கள். இந்த சக்தி செயல்படுவது பிராணத்தளன் என்கிற வைட்டல் பிளேன் என்பதால் பொதுமக்கள் மிக எளிதாக இந்த ஆன்மீகவாதிகளை தங்கள் வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்டு விடுகிறார்கள். பக்தர்கள் வழிபட வேண்டியவர்கள் இரண்டே இரண்டு பேர்கள் தான், ஒருவர் ஸ்ரீ அரபிந்தோ, மற்றவர் அன்னை. இதுவரை சைத்தியம் வெளிப்படுவதை பற்றி பேசுகிறேன். அடுத்து ஆன்மீக திருவுருமாற்றத்தை எடுத்துக்கொள்கிறேன். சைத்திய திருவுருமாற்றம் நிகழ்ந்த பின் ஆன்மீக திருவுருமாற்றம் நிகழும். ஆன்மீக திருவுருமாற்றம் நிகழ்ந்த பின் சத்திய ஜீவிய திருவுருமாற்றம் நடக்கும் என்று நாம் கூறுவது நாம் கருத்துக்களை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தால் தான். சைத்திய திருவுருமாற்றம் நிகழும் போதே சத்திய ஜீவிய திருவுருமாற்றமும் நடக்க முடியும், அல்லது ஆன்மீக திருவுருமாற்றம் நடக்கும் போதே சைத்திய திருவுருமாற்றமும் நடக்க முடியும். சிலர் வாழ்வில் ஒன்று நிகழ்ந்த பின் அடுத்தது நிகழலாம். சிலர் வாழ்வில் இரண்டு ஒரே சமயத்தில் நிகழலாம். விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலருக்கு மூன்றும் ஒரே சமயத்தில் நடக்கலாம். பெரும்பாலானோருக்கு ஒன்றுமே நடக்காமலும் போகலாம். எது எப்போது நடக்க வேண்டும் என்பது மனிதனின் ஆர்வத்தையும் இறைவனின் அருளையும் பொறுத்தது. சைத்தியம் வெளிவந்த பின் தனித்தனி பகுதிகளாக உள்ள மனிதன் ஒருங்கிணைக்கப்படுகிறான். ஒருங்கிணைந்த மனிதனின் இறை ஆர்வம் விண்ணை நோக்கி எழுகிறது. விண்ணை நோக்கி எழும் ஆர்வத்தை மேலிருந்து கீழே வரும் இறைவனின் அருள் சந்திக்கிறது. அப்போது மனிதனுக்கு பல்வேறு ஆன்மீக அனுபவங்கள் உண்டாகி ஆன்மீக திருவுரு மாற்றம் நிகழ்கிறது. உள்மன புருஷன், பிராண புருஷன், பிராண மன புருஷன் போன்றவை தனித்தனியாக உள்ளன. ஒன்றோடு ஒன்று ஒத்துழைக்காதவையாக உள்ளன. பல மனிதர்களை உள்ளே கொண்ட மனிதனாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். மனிதனிடம் உடலை ஆளும் அன்னமய புருஷனும், பிராணனை ஆளும் பிராணமய புருஷனும், மனதை ஆளும் மனோமய புருஷனும் உள்ளனர். அன்னமய புருஷன் பலமாக இருப்பவர் உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உடலின் பழக்க வழக்கங்களால் வாழ்வார். முயன்றால் அவருக்கு சிறப்பான ஜடவாழ்வு அமையும். பிராணமய புருஷன் பலமாக இருப்பவர் சக்திக்கும் உணர்ச்சிகளுக்கும் சாகசங்களுக்கும் முக்கியத்துவம் தருவார். மனோமய புருஷன் பலமாக இருப்பவர் கருத்துக்களுக்கும் சிந்தனைக்கும் முக்கியத்துவம் தருவார். யாருக்கு எந்த புருஷன் பலமாக இருக்கிறது என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? வீட்டில் குழந்தைகளை கவனித்தால் நமக்கு அவர்களுடைய விருப்பங்கள் என்ன என்பது புரியும். குழந்தை புத்தகம் வாசிப்பது, எழுதுவது ஆகியவற்றில் ஆர்வம் காட்டினால் மனோமய புருஷன் பலமாக இருக்கிறது என்று கூறலாம். இசை, நடனம், ஓவியம் போன்றவற்றில் குழந்தை ஆர்வம் காட்டினால் பிராணமய புருஷன் பலமாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். ஓயாமல் உடலால் விளையாடிக்கொண்டே இருந்தால் அன்னமய புருஷன் பலமாக இருக்கிறது என்று கூறலாம். இந்த மூன்றுமே எல்லா குழந்தைகளிடம் இருக்கும் என்றாலும் எந்த காரியத்தில் அதிகமாக ஈடுபடுகிறது என்பதை பொறுத்து எந்த புருஷன் பலமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். பக்தர்களாகிய நாமும் இதே வழியை பின்பற்றி தற்சமயம் எந்த புருஷன் நம்முள் அதிக வலிமையாக இருக்கிறது என்பதை ஓரளவிற்கு தெரிந்து கொள்ளலாம். லைஃப் டிவைன் போன்ற தத்துவ நூல்களில் ஆர்வம் காட்டினால் மனோமய புருஷனும், ஆராதனை காணிக்கை போன்றவற்றில் ஆர்வம் காட்டினால் பிராணமய புருஷனும், உடலால் செய்யக்கூடிய சேவையில் ஆர்வம் காட்டினால் அன்னமய புருஷனும் பலமாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். எது நமக்கு எளிதாக வருகிறதோ அதை பின்பற்றிக் கொண்டே இருந்தால் ஆன்மாவோடு ஓரளவிற்கு தெளிவான தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதிலேயே திருப்தி அடைந்து நின்று விடாமல் நாம் எங்கெல்லாம் பலவீனமாக இருக்கிறோமோ அவற்றையும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். மனம் உயர்ந்த கருவி என்றாலும் பிராணனும் உடலும் மனதை விட பலம் வாய்ந்தவை. உயர்வாக இருப்பது வேறு, வலிமையுடன் இருப்பது வேறு. பிராணனும் உடலும் மனதிற்கு எளிதில் கட்டுப்படுவதில்லை. மனதின் பகுதிகளான ஆழ்மனம், உள்மனம் ஆகியவை மேற்பரப்பு மனத்திலிருந்து பிரிந்து நிற்கின்றன. எனவே மனிதன் ஒன்று சேராத பல பகுதிகளின் தொகுதியாக இருக்கிறான். ஒன்று சேராத பல பகுதிகளை மனிதன் முயன்று ஒருங்கிணைக்க வேண்டும். இணக்கத்தை உருவாக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும். இதைத்தான் அகத்தில் ஹார்மனி கொண்டு வருவது என்று கூறுகிறோம். ஹார்மனி இல்லாத நிலையில் வாழ்வில் ஏராளமான சிக்கல்கள் உருவாகின்றன. நம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் ஹார்மனி இல்லாமையே என்று ஸ்ரீ அரபிந்தோ கூறுகிறார். ஒரு மனிதன் அடுத்த மனிதனோடு சுமூகமாக பேசி பழகுவது மட்டுமே ஹார்மனி என்பதன் பொருள் அல்ல. ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் உள்ள நோக்கங்கள், மனோபாவங்கள், உணர்ச்சிகள், செயல்கள் எல்லாவற்றையும் இணக்கமாக வைத்திருப்பதும் ஹார்மனியில் அடங்கும். வசதி குறைந்த குடும்பத்தை சேர்ந்த குமாஸ்தா ஒருவருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை நன்றாக படித்து பட்டம் பெற்றது. 22 வயதில் பேங்க் ஒன்றில் மாதம் 60,000 ரூபாய் சம்பளத்திற்கு வேலையில் சேர்ந்தது. தகப்பனார் தன் கடன்களை திருப்பி கட்டினார். சிறு இடம் வாங்கினார். வீடும் கட்ட ஆரம்பித்தார். கூடவே தன் பெண்ணுக்கு மாப்பிள்ளையும் தேடிக்கொண்டிருந்தார். இதற்குள் 4 வருடங்கள் ஓடிவிட்டன. படிப்பு, அழகு, வேலை, வருமானம் அனைத்தும் இருந்தும் அந்த பெண்ணிற்கு திருமணமாகவில்லை. 4 வருடங்களாக மாப்பிள்ளை தேடியும் ஏதோ காரணத்தால் எல்லாமே தள்ளி போய் கொண்டிருந்தன. வீட்டிற்கு வந்த பெரியவர் ஒருவர் தகப்பனாரிடம், உன் பெண்ணிற்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் உன்னுடைய ஆழ்மனத்தில் அவள் போய்விட்டால் சம்பளம் கிடைக்காதே, நீ போட்டிருக்கும் திட்டங்கள் நிறைவேறாதே என்ற பயம் இருக்கும். தகப்பனார் என்பதால் நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ள மனம் வராது. எதிரான உணர்வுகள் இருப்பதால் தான் உன் பெண்ணிற்கு திருமணம் தள்ளி போகிறது என்றார். தீவிர சிந்தனைக்கு பிறகு பெரியவர் கூறியதை தகப்பனார் ஏற்றுக்கொண்டார். பெண்ணிற்கு திருமணம் செய்துவிட்டு தான் பழையபடியே வாடகை வீட்டிற்கு போய்விடுவது, வீட்டை பெண்ணிற்கும் வரப்போகும் மாப்பிள்ளைக்கும் கொடுத்துவிட்டு தன்னுடைய சொற்ப வருமானத்தில் வாழ்க்கையை நடத்துவது என்ற முடிவெடுத்தார். ஹார்மனி பிறந்தது. அதற்கடுத்த 2வது மாதம் பெண்ணிற்கு திருமணம் ஆயிற்று. மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருப்பவர். நீங்களே இந்த வீட்டில் இருந்து கொள்ளுங்கள் என்று தகப்பனாரிடம் பெண் கூறிவிட்டாள். மேலே சொன்ன நிகழ்ச்சி ஆன்மீக சக்தியால் வாழ்வில் பலன் பெற்றதை விளக்குகிறது. ஆனால் ஆன்மீக திருவுருமாற்றம் நிகழ வேண்டுமானால் ஆன்மாவே வெளிப்பட வேண்டும். ஆன்மா வெளிப்பட வேண்டுமானால் மேற்புறத்தில் இருக்கும் ஜீவன் அகத்தில் உள்ள இறைவனின் பிரதிநிதியோடு, இறைவனோடு, சத்தியத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும். ஆன்மா வெளிப்படுவதற்கான அறிகுறிகள் என்ன? பண்புகளால் ஆன செயல்கள், உணர்வுகள், எண்ணங்கள் ஆன்மா வெளிவர முயற்சிப்பதற்கான அறிகுறிகள். நம்முடைய செயல்களை, உணர்வுகளை, எண்ணங்களை பண்புகளால் நிரப்பினால் ஆன்மா மெல்ல மெல்ல வெளிவரத் தொடங்கும். பண்பு என்பது வேல்யூஸ். ஆன்மீக விடுதலை வேறு, ஆன்மீக திருவுருமாற்றம் என்பது வேறு. சிந்திக்கும் ஞானியின் மனம் உருவமற்ற பொதுத்தன்மை மிக்க இறைவனை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. இறைவனின் குணமோ உருவமோ அற்ற பகுதிகளை பார்க்கும் உயர்ந்த மனம் ரூபங்களை மறக்கிறது. அந்த நிலையில் மனிதனுக்கு ஆன்மீக ஜீவியம் கிடைக்கிறது. மௌனத்தோடு ஆன்மா தொடர்பு கொள்கிறது. ஆனால் திருவுருமாற்றம் நிகழ்வதில்லை. வேதங்களை, உபனிஷதங்களை, அவற்றிற்கான விளக்கங்களை எழுதிய ஞானிகள் மனதால் செயல்பட்டவர்கள். அவர்கள் அனைவருமே பிரம்மத்தை குணமற்றதாக, ரூபமற்றதாக, ஒரு தத்துவமாக கண்டனர். அவ்வாறு பிரம்மத்தை கண்டபின் குணம், ரூபம், வண்ணம் ஆகியவற்றை கொண்ட உலகத்தை அந்த மனோமய ஞானிகளால் பிரம்மமாக நினைக்க முடியவில்லை. தாங்கள் பெற்ற அனுபவத்தை இறுதி விடுதலையாக, மோட்சமாக கொண்டனர். ஆதிசங்கரர் அத்வைதம் பற்றி விரிவாக எழுதினார். பாரதம் முழுவதும் பயணம் செய்து தன் கொள்கையை நிலைநாட்டினார். அவர் எழுதியவை அனைத்துமே தத்துவமயமானவை, உருவமற்ற குணமற்ற பிரம்மத்தை பற்றியவை. அவர் எழுதியதாக கூறப்படும் சௌந்தர்ய லகரி போன்ற ரூப வழிபாட்டு பாடல்கள் ஆதிசங்கரரின் பரம்பரையில் வந்த வேறொரு சங்கரரால் எழுதப்பட்டது என்று இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். கௌதம புத்தர் இறைவன் உண்டா என்ற கேள்வியையே எழுப்பிவிட்டார். அவர் கண்டது சூன்யம், நிர்வாணம் ஆகியன மட்டுமே. இவர்கள் பெற்றது ஆன்மீக விடுதலை. அது திருவுரு மாற்றம் ஆகாது. மனதை பயன்படுத்தும் ஞான மார்க்கத்தை விட இதயத்தால் செய்யும் பக்தி மார்க்கத்தில் ஆன்மீக அனுபவங்கள் விரைவாக கிடைக்கும். மனிதன் பக்தி மார்க்கத்தில் போகும்போது அவனது இதயம் உணர்ச்சிகளால் எழுச்சி அடைகிறது. அவன் பலமான பற்பல ஆன்மீக அனுபவங்களை பெறுகிறான். பக்தனின் சமர்ப்பணம் ஆசையையும் அகந்தையையும் நீக்குகிறது. வேதகாலம் முதற்கொண்டு இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து மனதை கடந்து ஆன்மீக விடுதலை பெறுவதை ரிஷிகள் தவமாக கொண்டனர். கிருஷ்ணரின் காலத்தில் முதன் முதலில் பக்தி என்னும் செயல்பாடு உண்டாயிற்று. அர்ப்பணம், சமர்ப்பணம், சரணாகதி ஆகியவற்றை ராதாராணி என்னும் பெண் செய்து காட்டினாள். அதன் மூலம் தான் வேறு கிருஷ்ணன் வேறல்ல என்ற நிலையை அடைந்தாள் என்று புராணங்கள் கூறுகின்றன. ஆதிசங்கரர் எழுப்பிய ஞான இயக்கம் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் செல்வாக்கோடு இருக்கிறது. ராதாராணி எழுப்பிய பக்தி இயக்கம் 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவில் செல்வாக்கோடு இருக்கிறது, அதிக பிரபலத்தோடு இருக்கிறது. ஞான மார்க்கத்தை விட பக்தி மார்க்கம் மனிதர்களுக்கு எளிமையானதாக, உணர்ச்சி பூர்வமானதாக, உடனடியாக ஆன்மீக அனுபவங்களை தரவல்லதாக இருக்கிறது. நம்மையே எடுத்துக்கொள்வோம். லைஃப் டிவைன் படிப்பது மனதால் செய்யும் ஞான மார்க்க முயற்சி. அதை ஒரு சிலர் மட்டுமே சிறிய அளவில் செய்கிறார்கள். காணிக்கை தருவது, அன்னையின் நினைவால் உருகுவது போன்றவை பக்தி மார்க்க முயற்சி. இதுதான் நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு எளிதாக வருகிறது. பல அனுபவங்களை உடனடியாக தருவதும் இந்த பக்தி வழியே. லைஃப் டிவைனை புரிந்து கொள்வதற்கு பதிலாக பாராயணம் செய்வது போல வாசித்து பலன் பெறுகிறோம். அது ஒரு வகையில் பக்தி பூர்வமான முயற்சிதான். இரண்டு வழிகளுமே உயர்ந்தவைதான் என்றாலும் ஒன்று சிரமமானது, மற்றொன்று எளிதானது. ஆனால் இரண்டுமே முழுமையானவை அல்ல. கணவர் பெரிய சிந்தனாவாதி, எதையும் தீர்க்கமாக யோசித்து தெளிவாக முடிவெடுத்து குடும்பம் நடத்துவார் என்பதில் மனைவிக்கு சந்தோஷம் இருந்தாலும் அதையும் கடந்து பிராண முறைகளான பிரியம், கலகலப்பான பேச்சு, நல்ல சம்பாத்தியம் ஆகியனவும் கணவரிடமிருந்து கிடைத்தால்தான் மனைவி நிம்மதியாக இருக்க முடியும். ஆன்மீக திருவுருமாற்றத்தின் போது அதிகபட்ச ஆன்மீக முன்னேற்றத்தை விரும்புபவர் மேல் பரப்பிலிருந்து ஆழத்திற்கு செல்ல வேண்டும். ஆழத்திற்கு செல்ல அமைதி, மௌனம், தூய்மை ஆகியவை வேண்டும். நம் நிலை அறியாத பலமான அழைப்பு அல்லது தீவிரமான மன உறுதியாலும் ஆன்மீக அனுபவத்தை நாடலாம். ஆனால் அது ஆபத்தானது. பல அமானுட அனுபவங்கள் கிடைக்கக்கூடும். அவை அகந்தையால் அல்லது பலவீனங்களால் உண்டானவையாக இருக்கலாம். அவை தவறான வழிக்கு நம்மை இட்டுச் சென்றுவிடும். அன்னையிடம் வந்தபின் தம்மை தீவிர பக்தராக கருதி கொள்கிறோம். சில சமயங்களில் யோக சாதனையாளர்களாக நினைத்துக் கொண்டு விடுகிறோம். தங்களை பிரம்மமாகவே நினைத்து செயல்படும் சிலரும் இருக்கக்கூடும். அவர்களை பற்றி நான் பேசவில்லை. தங்களை தீவிர பக்தர்களாக, சாதகர்களாக மாற்றிக்கொள்ள நினைப்பதில் ஒரு தவறும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அது நல்ல நினைப்புதான். ஆனால் அதற்கான வழிமுறைகள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். மனம், பிராணன், உடல் ஆகியவற்றில் சில பலங்களும் பலவீனங்களும் உள்ளன. அவற்றின் தன்மையை ஒட்டி நாம் செய்யும் முயற்சிகளுக்கு நல்ல பலன் இருக்கும். முரட்டத்தனமான முயற்சிகள் தவறான பலனை தரும். நம் ஜீவனின் ஆதாரம் தற்போது கண்ணாடி போல நொறுங்கும் தன்மை கொண்டதாக, மணலை போல சரியும் தன்மை கொண்டதாக பலவீனமாக இருக்கிறது. ஆன்மீக சக்தியோ நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு வலிமையானது, பலமானது. நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை நம் ஜீவனை, அதன் ஆதாரத்தை பலப்படுத்துவதுதான். அதை செய்த பின் நம்மையும் ஆன்மீக சக்தியையும் பிரிக்கும் தடைகளை விலக்க வேண்டும். எதையும் நம்மை நோக்கி பலவந்தமாக இழுக்கக்கூடாது. குழந்தையை குத்துச்சண்டை பயில்வானாக மாற்ற நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். 10 வயது குழந்தையை தினமும் காலையில் எழுந்ததும் 50 கிலோ எடையை தூக்க சொல்வோமா? அப்படி செய்தால் குழந்தை என்ன ஆகும் என்று நமக்கு தெரியும். நாம் செய்ய வேண்டியது குழந்தைக்கு நல்ல உணவையும், நல்ல பழக்க வழக்கத்தையும், எளிய உடற்பயிற்சிகளையும் சொல்லித் தருவது. சற்று வலிமை வந்ததும் 1/2 கிலோ எடையை தூக்க வைக்கலாம். வளர வளர குழந்தை தூக்கும் எடையை அதிகப்படுத்தலாம். 18 வயது வரும்போது குழந்தை 50 கிலோ எடையை சர்வசாதாரணமாக தூக்கிவிடும். உடலுக்கு உபாதை என்றால் மருந்து சாப்பிடுகிறோம். டாக்டர் காலையில் ஒரு மாத்திரை, இரவு ஒரு மாத்திரை, 5 நாட்கள் சாப்பிடச் சொன்னால் அப்படியே பின்பற்றி உடலை குணப்படுத்திக் கொள்கிறோம். உடனடி நிவாரணம் பெற 10 மாத்திரைகளையும் முதல் நாளே மொத்தமாக விழுங்கும் மனிதர்களை நாம் எந்த கணக்கில் சேர்க்க முடியும்? நம் நிலைக்கு மீறிய தியானம், காணிக்கை, புஷ்பாஞ்சலி, சேவை, வாசிப்பு எல்லாமே நல்ல பலன்களுக்கு பதில் எதிரான பலன்களை உருவாக்கிவிடும். இந்த விதிக்கு ஒரே ஒரு விலக்கு மட்டும் உண்டு. அது சமர்ப்பணம் செய்வது. சமர்ப்பணம் செய்வதை எவர் வேண்டுமானாலும் எந்த அளவில் வேண்டுமானாலும் செய்யலாம். அவ்வாறு சமர்ப்பணம் செய்யலாம் என்றாலும் செய்ய முடியுமா, செய்ய விருப்பம் உண்டா என்பது வேறு விஷயம். எந்த விஷயத்திலும், குறிப்பாக அன்னை ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில், நிதானமும் காமன் சென்ஸ் எனப்படும் பொது புத்தியும் நமக்கு அவசியம் தேவை. இவற்றோடு நமக்கு சின்சியரிட்டியும் மிகவும் தேவை. சின்சியரிட்டி என்ற உண்மை, தூய்மை, சரணாகதி ஆகியவை இருந்தால் மட்டுமே தவறான அனுபவங்களை உண்மையான அனுபவத்திலிருந்து பிரித்து அறிய முடியும். இறைவனை எண்ணி தியானம் செய்கிறோம், அல்லது இறைவனை நினைத்துக் கொண்டு இரவு உறங்கச் செல்கிறோம். தியானத்தில் அல்லது கனவில் பலருக்கு அற்புதமான காட்சிகள் தென்படுகின்றன. சிலர் அன்னையை காண்கின்றனர், சிலர் ஒளி வெள்ளத்தை காண்கின்றனர், சிலர் பறவைகள், பூக்கள், நதிகளை காண்கிறார்கள். இத்தகைய காட்சிகள் மனதிற்கு தெம்பையும் இனிமையையும் தருபவையாக இருக்கின்றன. ஆனால் அவை ஆன்மீக அனுபவங்களா என்றால், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலவற்றை தவிர பெரும்பாலானவை ஆன்மீக அனுபவங்கள் அல்ல. எனவே நாம் காணும் எல்லாவற்றையும் ஆன்மீக அனுபவங்கள் என்று எண்ணுவது தவறுகளுக்கு வழி செய்யும். எத்தனையோ ஆன்மீக மையங்களும் ஸ்தாபனங்களும் நாட்டில் உள்ளன. பளிங்கால் செய்யப்பட்ட அழகான சுவர்கள், நறுமணம் வீசும் புஷ்பங்கள், உயர்தர அகர்பக்திகள், கம்பளம் விரிக்கப்பட்ட தரை, ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட அறை, வெளி உலக சத்தம் சிறிதும் வராத கண்ணாடி தடுப்புகள், இவற்றையெல்லாம் வைத்து அங்கே உயர்ந்த ஆன்மீகம் உண்டு, அரிய ஆன்மீக அனுபவம் தரும் இடம் அது என்று சொல்ல முடியுமா? அப்படியானால் எதை சரியான ஆன்மீக அனுபவம் என்று கண்டறிவது? எதை வைத்து ஓர் ஆன்மீக இடத்தை நல்ல அனுபவம் தரும் இடம் என்று அறிவது? பூரண யோக பாதையில் உலகத்தை ஏற்க வேண்டும். உலக வாழ்வில் ஆன்மா வெளிப்பட வேண்டும். எனவே ஒரு ஆன்மீகம் கிடைத்தது என்று, ஒரு ஆன்மீக அனுபவம் கிடைத்தது என்று கூறினால், புறவாழ்வில் அதற்கு பொருத்தமான அனுபவம் கிடைத்ததா என்று பார்க்க வேண்டும். ஒரு ஆன்மீக நிலையத்திற்கு போகிறோம் என்றால், போகும்போதோ போய் வந்த பின்னோ நம் வாழ்வில் நல்லவை நடக்கின்றனவா, தவறானவை நடக்கின்றனவா என்று பாரபட்சம் பார்க்காமல் ஆராய வேண்டும். அதற்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்று நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்வது இன்சென்சியரிட்டி ஆகும். அன்னை அல்ஜீரியாவில் கியோன் என்பவரது வீட்டில் சில காலம் தங்கியிருந்தார். கியோனை ஆரம்பத்தில் தன் தியானத்தில் கண்ட குருவாக இருக்கக்கூடும் என்று நினைத்திருந்தார். ஒருமுறை தியானத்தில் அன்னை உடலை விட்டு வெளியேறி வாழ்வு மந்திரம் என்னும் அரிய மந்திரத்தை பெற்றார். தியோன் அதை தன்னிடம் தரச் சொன்னார். தராவிட்டால் அன்னையின் ஜீவியத்தை அன்னையின் உடலிலிருந்து துண்டித்து விடுவேன் என்று மிரட்டினார். ஆனால் அன்னையிடம் சின்சியரிட்டி என்ற உண்மை இருந்ததால் சரணடைய வேண்டிய குரு இவரல்ல என்பதை உணர்ந்து கொண்டார். மந்திரத்தை தர மறுத்த அன்னையை தியோனால் எதுவும் செய்ய முடியவில்லை. சில காலம் கழித்து பாண்டிச்சேரிக்கு அன்னை வந்தார். ஸ்ரீ அரபிந்தோவை சந்தித்தார். கண்டவுடனே ஸ்ரீ அரபிந்தோவே தான் தியானத்தில் கண்ட குரு என்பதை அறிந்து கொண்டார். மற்றொரு நிகழ்ச்சி அன்னையின் அஜெண்டாவில் உள்ளது. சாதகி ஒருவருக்கு தியானத்தில் காட்சி எழுந்தது. ஒளிமயமான அன்னை காட்சியில் வந்தார். சாதகியுடன் பேசினார். உரையாடலின் முடிவில் சாதகி அன்னைக்கு நமஸ்காரம் செய்ய நினைத்த போது அன்னையின் முகத்தில் மிகச்சிறிய கரும்புள்ளிகளை பார்த்தார். என்ன இது என்று எச்சரிக்கை அடைந்து நமஸ்காரம் செய்வதை தவிர்த்தார் சாதகி. காட்சி உடனே மறைந்துவிட்டது. அன்னையிடம் இந்த நிகழ்ச்சியை பற்றி கூறிய போது, அந்த உருவம் என்னை போல வேடமிட்டுக் கொண்டு வந்த தவறான சக்தி, உன்னிடம் சின்சியரிட்டி இருந்ததால் அந்த மாய உருவத்தை உன்னால் கண்டுபிடிக்க முடிந்தது என்று அன்னை கூறினார். நம்மிடம் உண்மை இல்லாத போது, அறியாமையில் இருக்கும் போது, அகந்தையால் சூழப்பட்டிருக்கும் போது தவறானவற்றை சரி என்று நினைத்து செயல்படுவோம், சரியானவற்றை தவறு என்று நினைப்போம். பல வருடங்களுக்கு முன்பு கிராமத்தில் வயதான வசதியான விவசாயி இருந்தார். அவருக்கு சைக்கிள் மிதிவண்டி என்றாலே வெறுப்பு. வீட்டில் தன் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எவரையுமே சைக்கிள் வாங்க விட்டதும் இல்லை, ஓட்ட விட்டதும் இல்லை. ஏனென்று கேட்டால் சைக்கிள் தீய சக்தியின் வாகனம் என்று கூறிவிடுவார். பல முறை விசாரித்த பின்பு அவர் ஏன் அப்படி கூறுகிறார் என்பது தெரிய வந்தது. கம்ப்யூட்டர் செல்போன் இல்லாத காலத்தில் அவருக்கு தந்திகள் வருவதுண்டு. தந்தி என்றால் அக்காலத்தில் பொதுவாக தவறான அமங்கலமான செய்திகளைத்தான் கொண்டு வரும். அந்த தந்திகளை கொண்டு வரும் தபால் தந்தி ஊழியர் சைக்கிளில் வருவார். அதனால் அந்த விவசாயி சைக்கிள் என்பது தீய சக்தியின் வாகனம் என்று அர்த்தம் செய்து கொண்டார். இது அறியாமையால் உண்டாவது. நாம் நினைப்பது சரிதானா என்று தெரிந்து கொள்ள முடியாதது இன்சின்சியரிட்டி ஆகும். ஒருவருக்கு கடன் வருகிறது. ஏன் கடன் வந்தது என்று கேட்டால், தீய அம்சம் உள்ள ஒருவர் என் வீட்டிற்கு வந்தார், அதனால் கடன் வந்துவிட்டது என்று விளக்கம் தருவார். விசாரித்து பார்த்தால் வாழ்நாளில் எந்த வேலையும் செய்யாமல் கடன் வாங்கி செலவழிப்பதையே வேலையாக வைத்திருந்திருப்பார். தன் கடனுக்கு தான் தான் காரணம் அடுத்தவர் இல்லை என்று நினைக்காதவரிடம் சின்சியரிட்டி இல்லை. ஒரு செயல் தீய சக்தியின் தாக்குதலா இல்லையா என்று தெரிந்து கொள்ள முதலில் மனிதன் அந்த செயலை பொறுத்தவரை தான் சரியானவனாக இருக்கிறானா என்று சிந்திக்க வேண்டும். அவனிடம் தவறு எதுவுமே இல்லை என்ற நிலையில்தான் தீய சக்தி பற்றி சிந்திக்கும் தகுதியே அவனுக்கு வருகிறது. மோட்சம் மனிதனுக்கு ஆன்மீக அனுபவத்தை தருகிறது, தந்தது. இறைவனை அடைய வைக்கிறது. ஆனால் அது திருவுருமாற்றம் அல்ல. திருவுருமாற்றத்தை சைத்தியத்தினால் மட்டுமே தர முடியும். திருவுருமாற்றம் என்பது ஒரு கணத்தில் நிகழ்வது அல்ல. அதற்கு பல காலம் முன் தயாரிப்பு அவசியமாகிறது. ஆனால் நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பதையே உணராமல் இருக்கிறோம். மாற்றம் நிகழும் போது சட்டென மாற்றம் உடனடியாக நிகழ்ந்து விட்டது என்று நினைத்துக் கொள்கிறோம். அசோகமித்திரன் எழுதிய திருப்பம் என்ற ஒரு கதை, அதில் மல்லையா என்ற ஏழை வாலிபன் எப்படியாவது கார் ஓட்ட கற்றுக்கொண்டு லைசன்ஸ் வாங்கினால் டிரைவர் ஆகிவிடலாம், மூன்று வேளை சாப்பிடலாம் என்று நினைக்கிறான். கார் ஓட்ட கற்றுக்கொள்ள அவனிடம் பணம் இல்லை. எனவே ஒரு பயிற்சியாளரிடம் பணம் தராமல் கற்றுக்கொள்கிறான். பதிலுக்கு கார் கழுவுவது, துடைப்பது என்று எல்லா சில்லறை வேலைகளையும் செய்கிறான். பயிற்சியாளரும் தினமும் மல்லையாவுக்கு கார் ஓட்ட சொல்லி தருகிறார். அவனுக்கு அது வரவில்லை. பல வாரங்கள் சொல்லி தருகிறார். மிக மோசமாக திட்டுகிறார், மிக மோசமாக அடிக்கிறார், மிக கேவலமாக நடத்துகிறார். அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு மல்லையா கார் ஓட்ட கற்றுக்கொள்கிறான். ஆனாலும் அவனுக்கு கிளச்சை அழுத்தி கியரை மாற்றும் சூட்சுமம் பிடிபடாமல் நிமிடத்திற்கு ஒரு முறை நடுரோட்டில் காரை நிறுத்தி விடுகிறான். எல்லோருமே அவனை திட்டுகிறார்கள். ஒரு நாள் விரக்தியின் எல்லைக்கு போகிறான். இனி எனக்கு கார் ஓட்ட வராது, இன்றுதான் கடைசி நாள், இன்றோடு ஊரை விட்டு ஓடிவிடலாம் என்ற முடிவோடு காரில் ஏறுகிறான். அண்ணா மேம்பாலத்தில் போக்குவரத்து நெரிசலில் கார் ஓட்டும் போது எதிரே லாரி வருகிறது, பக்கவாட்டில் பஸ் வருகிறது, ஓரமாக போலீஸ்காரர் நிற்கிறார். கியர் மாற்றி காரை திருப்பாவிட்டால் ஏதாவது விபத்து நிச்சயம் நிகழ்ந்துவிடும். அந்த கணத்தில் அவனுடைய எண்ணம், உணர்வு, அறிவு எல்லாம் ஸ்தம்பிக்கின்றன. ஏதோ ஒரு சக்தி அவனுள் எழுகிறது. அவன் கை கால்களை அவன் அறியாமல் அதுவே இயக்குகிறது. அவன் கால் கிளச்சை சரியாக மிதிக்க கை கச்சிதமாக கியரை மாட்டுகிறது. அதற்கு பின் வண்டி நிற்காமல் ஓட ஆரம்பிக்கிறது. மல்லையாவிற்கு கார் ஓட்டும் ஞானம் வந்துவிடுகிறது. எல்லோருமே மல்லையா ஒரே கணத்தில் கார் ஓட்ட பழகிவிட்டான் என்று நினைத்து பாராட்டுகின்றனர். ஆனால் இந்த கார் ஓட்ட கற்றுக்கொள்ள அவன் எத்தனை பாடுபட்டான், எத்தனை அடிபட்டான், எத்தனை கேவலப்பட்டான் என்பது மல்லையாவிற்கு மட்டும்தான் தெரியும். சைத்திய புருஷன் கண நேரத்தில் வெளியே வந்துவிடுவது போல்தான் தெரிகிறது. சைத்திய திருவுருமாற்றமும் ஆன்மீக திருவுருமாற்றமும் கண நேரத்தில் நடந்துவிடும் போலத்தான் தோன்றுகிறது. ஆனால் அவற்றை நடக்க வைக்க காராட்ட கற்றுக்கொள்ள மல்லையாவை போல நாம் படாத பாடு பட வேண்டும். சமர்ப்பணமும் சரணாகதியும் இருந்தால் எந்த கஷ்டமும் இல்லாமல் சைத்தியம் வெளிப்படும் என்பது தத்துவம். ஆனால் நம் விருப்பத்தை விட்டுவிட்டு அன்னையின் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளும் சமர்ப்பணத்தை நம்மால் செய்ய முடிவதில்லை. சரணாகதி மட்டுமே சைத்தியத்தின் மூலம் இறைவனை அடையவும் திருவுரு மாறவும் உதவும் வழி. சைத்திய புருஷன் வெளிவரத் துவங்கியதும் உள்ளுரை இறைவனின் வழிகாட்டுதல் சாதகனுக்கு கிடைக்கிறது. அந்த வழிகாட்டுதல் இருந்தால்தான் அடுத்த ஆன்மீக திருவுருமாற்றம் சாத்தியப்படுகிறது. நாம் ஆன்மீக வழியில் நடக்காத போது கூட உள்ளே இருக்கும் இறைவனின் வழிகாட்டுதல் சில சமயங்களில் நமக்கு கிடைப்பதுண்டு. நாம் அதை பொருட்படுத்துவதில்லை. முதல் முறையாக ஒரு தவறு செய்யும் போது, நம்மீது நம்பிக்கை வைப்பவரிடம் பொய் சொல்லும் போது, அன்னை இருக்கும் இடத்திலேயே உண்மைக்கு புறம்பான செயல்களை செய்யும் போது, நம் நெஞ்சுக்குள் இருந்து ஒரு குரல் மிக சன்னமாக இது சரியில்லையே என்று கூறுவது போல் இருக்கும். இதைத்தான் அந்தராத்மாவின் குரல், மனசாட்சியின் குரல், தெய்வத்தின் குரல் என்றெல்லாம் அழைக்கிறார்கள். நாமோ அந்த குரலை அலட்சியப்படுத்திவிட்டு நமக்கு எது வசதியோ அதைத்தான் செய்வோம். அப்படி நடந்து கொள்ளும் போது அடுத்த முறை அந்த குரல் நமக்கு கேட்காது. உள்ளே இருக்கும் புருஷன் நம்மில் வெளிப்பட்டு விட்டால் அதன் குரல் நமக்கு தெளிவாக கேட்கும். அதன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் அதன் குரல் மேலும் மேலும் தெளிவாக நமக்கு வழிகாட்டும் என்று கூறுகிறார்கள். ஸ்ரீ அரபிந்தோவிற்கு பாண்டிச்சேரிக்கு போ, சந்திரநாகூருக்கு போ என்ற குரல் கேட்டதும் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் பிரிட்டிஷ் இந்தியாவை விட்டு கிளம்பி பிரெஞ்சு இந்தியாவிற்குள் நுழைந்து விட்டார். உள்ளுரை இறைவனின் வழிகாட்டுதலை பெரும் சிரமத்தை நமக்கு அன்னையும் ஸ்ரீ அரபிந்தவும் தரவில்லை. எந்த பூவிற்கு என்ன முக்கியத்துவம் என்பதில் ஆரம்பித்து பரபிரம்மம் வரை உலகில் உள்ள எல்லாவற்றையும் பற்றி எழுத்தின் மூலமே வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வழிகாட்டுதல் நமக்கு 60-70 புத்தகங்களாக கிடைக்கின்றன. அவை போதாதென்று மதர் சர்வீஸ் சொசைட்டி 70-80 புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறது. இவற்றின் வழிகாட்டுதலின் படி நடந்தாலே நம் வாழ்வு பெருமளவிற்கு முன்னேறிவிடும். சைத்திய புருஷன் வெளிவர துவங்கியதும் ஒவ்வொரு அசைவின் மீதும் சத்திய ஒளி படுகிறது. சமர்ப்பணம் செய்யும் போது பிரச்சனையின் எல்லா கூறுகளையும் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று கூறுவது இந்த காரணத்தால் தான். மனித சுபாவத்தில் இருக்கும் தடை, எதிர்ப்பை ஒட்டி ஒளியின் தூய்மைப்படுத்தும் செயல் விரைவாகவோ மெதுவாகவோ நடக்கிறது. நாம் செய்யும் ஆன்மீக முயற்சிகளுக்கு பலன் விரைவாகவும் வருகிறது, சில சமயங்களில் தாமதமாகவும் வருகிறது, பல சமயங்களில் ஒன்றுமே வருவதில்லை. ஆனால் புத்தகத்தில் மின்னலை போல பலன் வரும், கன நேரத்தில் பணம் வரும் என்றெல்லாம் வாசிக்கிறோம். அதெல்லாம் அடுத்தவர்களுக்கு தானா? அவர்கள் அதெல்லாம் மற்றவர்களுக்கு தான் நடக்குமா? நமக்கு நடக்காதா என்ற கேள்வி வருகிறது. பிரச்சனை பெரியதா சிறியதா, சமீபத்தில் உருவானதா பல வருஷங்களுக்கு முன்பு உருவானதா என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை. இருள் அடர்ந்த குகையில் 10,000 வருஷங்களாக இருள் இருந்தாலும் ஒரு தீக்குச்சியை கிழித்தால் கனப்பொழுதில் இருள் விலகி ஒளி பிறக்கிறது. ஆனால் தீக்குச்சியில் மருந்து சிறிதளவே இருப்பதாலும் காற்று வீசுவதாலும் குச்சி அணைந்து விடுகிறது, மீண்டும் இருள் சூழ்கிறது. அறிவுள்ளவர் தீக்குச்சி ஒளியை மெழுகிற்கோ விளக்கிற்கோ மாற்றி கிடைத்த ஒளியை தக்க வைத்துக் கொள்வார். நம் சுபாவத்தில் பல வகையான குறைபாடுகள் உள்ளன. அந்த குறைபாடுகள் தான் மனிதன் பலனை பெறுவதா பெறாமல் இருப்பதா என்பதை முடிவு செய்கின்றன. அன்னையை அழைத்து ஒரு ஆன்மீக முயற்சியை மேற்கொண்டால் நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இருட்டு குகையில் கன நேரத்தில் தீக்குச்சி ஒளி போல ஏதோ ஒரு தற்காலிக ஒளி பிறக்கும். நாம் அந்த அருளை, அந்த வழிகாட்டுதலை நம் ஜீவனின் பகுதிகளை தூய்மைப்படுத்தி அங்கெல்லாம் அருளை சேகரம் செய்து கொண்டால் சுபாவ குறைகளினால் உண்டாகும் பிரச்சனைகள் அனைத்தும் விரைவாக விலகிவிட வாய்ப்புண்டு. ஆன்மீக திருவுருமாற்றத்தின் போது சாதகர்களுக்கு ஏற்படும் அனுபவங்கள் மனோமய அல்லது பிராணமய அனுபவங்களாக இருந்தால் அவை அகந்தை அறியாமை ஆகியவற்றால் உண்டானவையாக இருக்கும் அல்லது அசுரத்தன்மை கொண்டதாக இருக்கும். ஆன்மீக சக்தியிலிருந்து வேறுபட்டது மறையாற்றல் சக்தி என்கிற ஆக்கல்ட் ஃபோர்ஸ். ஆக்கல்ட் ஃபோர்ஸ் என்பது மனிதனுக்கு உதவும் சக்தியாகவும் இருக்கலாம், மனித குலத்தை அடியோடு அழிக்கும் அசுர சக்தியாகவும் இருக்கலாம். தீய தேவதைகளை வழிபடும் மந்திரவாதிகள் பலரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். தீய சக்திகளை உபாசனை செய்பவர்கள் பொதுவாக அடுத்தவர்களுக்கு கெடுதல் தான் செய்வார்கள். ஹிட்லர் மனித குலத்திற்கு மிகப்பெரிய கேடு விளைவித்தவர். அவர் ஒரு ஒளிமயமான தேவதையை வழிபட்டார். அவர் வழிபட்டது ஆன்மீகத்திற்கு எதிரான தேவதை என்று அன்னை கூறுகிறார். எத்தனையோ சாதகர்கள் தவறான அசுர சக்தியை மெய்யான ஆன்மீக சக்தி என்று நினைத்து மோசம் போயிருக்கிறார்கள். அகங்காரம் பொய் போன்றவையே இது போன்ற வீழ்ச்சிக்கு காரணமாகின்றன. உண்மையும் சமர்ப்பணமுமே பக்தருக்கு என்றும் பாதுகாப்பு. சைத்திய திருவுருமாற்றம் மனிதனை ஆன்மீக திருவுருமாற்றத்திற்கு தயார் செய்கிறது. சைத்திய திருவுருமாற்றம் பிரபஞ்சத்திலிருந்து மனதை பிரிக்கும் சுவரை சிறியதாக ஆக்குகிறது. அந்த திரை சுவர் விலகும் போது மனத்தின் உயர்ந்த பகுதிகள் அங்குமிங்கும் தென்படுகின்றன. சைத்தியம் முழுமையாக வெளிவந்து செயல்படும் முன்பே கூட மனிதனால் உயர்ந்த பகுதிகளை பார்க்க முடியும். ஆன்மீக திருவுருமாற்றத்தின் போது கீழிருந்து மனித ஜீவியம் மேலே எழுகிறது, மேலிருந்து இறை ஜீவியம் கீழே இறங்குகிறது. அனந்தம், ஆனந்தம், ஒளி, சக்தி ஆகியவற்றை மனிதன் அறிகிறான். ஆனால் பூமிக்கு திரும்பியதும் தான் கண்டவற்றை மறக்கிறான். தியானத்தில் ஆன்மீக உயர்வு பெறுவது பொதுவாக நடக்கக்கூடியது. விழிப்போடு இருக்கும் போது கூட அந்த அனுபவத்தை, ஆன்மீக அனுபவத்தை பெற முடியும் என்று ஸ்ரீ அரபிந்தோ கூறுகிறார். தியானம் செய்யும் போது ஏதோ ஒரு கட்டத்தில் மனம் லேசாவது பக்தர்கள் பலருடைய அனுபவம். கண்மூடி நம்மை மறந்திருக்கும் நேரத்தில் பெறும் அனுபவத்தை சமர்ப்பணத்தின் மூலம் விழித்திருக்கும் நிலையிலேயே நாம் பெற முடியும் என்று ஸ்ரீ அரபிந்தோ கூறுகிறார். பக்தர் ஒருவர் மீது பொய்யான வழக்கு தொடரப்பட்டது. 4 ஆண்டுகள் வீட்டுக்கும் கோர்ட்டுக்குமாக அலைந்து கொண்டிருந்தார். 4வது வருடத்தில் ஒரு நாள் மிகவும் மனம் வருந்தி கோர்ட்டு வரண்டாவிலேயே அன்னையை அழைத்து தன் கவலையை சமர்ப்பணம் செய்தார். மனம் லேசானது போல் இருந்தது. அன்றே பக்தருக்கு எதிரான வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அன்றிரவு பக்தர் பிரயாணம் செய்யும் போது உடலெல்லாம் அமிர்தமயமாக மாறும் அனுபவத்தை பெற்றார். அது தியானத்தில் பெற்றதல்ல, சமர்ப்பணத்தில் பெற்றது. ஆன்மீக திருவுருமாற்றம் நிகழும் கட்டத்தில் மனித ஜீவியம் உயரும் போது மனிதனின் தாழ்ந்த பகுதிகளை இறைவனின் சக்தி அலைகள் ஊடுருவுகின்றன. அப்போது மனிதனுள் புதிய ஜீவியம் உருவாக தொடங்குகிறது. உயர்ந்த மனங்கள், முனிவர் மனம், ரிஷி மனம், மேலுலக மனம் போன்றவை நம்முள் நிலைக்கத் தொடங்குகின்றன. மனித ஜீவியம் உயர்ந்த நிலையிலேயே இருக்கத் தொடங்குகிறது. அது மனதையும் வாழ்வையும் பின் ஜடத்தையும் மாற்றத் தொடங்குகிறது. எங்கும் எதிலும் ஆனந்தத்தையும் ஆன்மீகத்தையும் காண வைக்கிறது. திருவுருமாற்றத்தின் போது சுபாவத்தின் பல பகுதிகளும் மாறாத நிலையில் ஜீவன் தூய்மையற்று இருக்கும். ஜீவன் தூய்மையற்று இருப்பதால் மனிதனுள் நுழையும் உயர்ந்த ஜீவியம் மறைந்தும் அவ்வப்போது விலகி நின்றும் செயல்படுகிறது. அந்த நிலையில் உள்ளே வரும் சக்தியையோ அது தரும் பலனையோ துஷ்பிரயோகம் செய்தால் கடுமையான பாதிப்புகள் உண்டாகும். அது போன்ற சமயங்களில் முன்னேற்றம் பல காலத்திற்கு தடைபடும், அல்லது இந்த பிறப்பில் மேற்கொண்டு முன்னேற்றம் இல்லாது போய்விடும். ஆன்மீக பலன் வரும்போது அதை துஷ்பிரயோகம் செய்வதை பல ஆன்மீக ஸ்தாபனங்களில் பார்க்கிறோம். பக்தர்கள் காணிக்கையாக தரும் பொருளை சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்வது ஆன்மீக வீழ்ச்சியாகும். ஆன்மீக சக்தி சாதகனுள் இறங்கும் போது அவனிடம் மிகப்பெரிய அளவில் வலிமையும் வசீகரமும் தோன்றும். அதை தவறான நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தும் மனிதர்கள் பலரை பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். இப்படி பணம், அதிகாரம், பெண் போன்ற விஷயங்களில் ஆன்மீக சக்தியை தவறாக பயன்படுத்த தொடங்கும் போது ஆன்மீக ஸ்தாபனம் தீய சக்திகளின் குறைவிடமாக மாறிவிடுகிறது. எத்தனையோ கோவில்கள் புனிதமான மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருந்த போதிலும் காலப்போக்கில் பணம், பதவி ஆகிய காரணங்களால் ஆன்மீக வீழ்ச்சி அடைந்து விடுகின்றன. அவை இருள்மயமான சக்திகளின் உறைவிடங்களாக மாறிவிடுகின்றன. எந்த இடத்தில் எந்த சக்தி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஞானம் நம்மிடம் இல்லாததால் அங்கெல்லாம் செல்வதை தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது. உயர்ந்த ஜீவிய சக்தி ஒவ்வொரு நிலையாக கீழிறங்கி செயல்படுவதால், மெல்ல மெல்ல செயல்படுவதால் நம்முள் எதுவுமே நிகழாதது போல தோன்றும். சுபாவத்திற்கே உரிதான குறைகள் இருப்பதால் ஜடத்தில் மாறுதல் ஏற்பட நாளாகும். சத்திய ஜீவியம் மட்டுமே தன் சக்தியில் துளி கூட இழக்காமல் எல்லா நிலைகளிலும் உடனே செயல்பட முடியும். அது சத்திய ஜீவிய திருவுருமாற்ற நிலையில் நடப்பது. இந்த அத்தியாயத்தில் ஸ்ரீ அரபிந்தோ சைத்திய திருவுருமாற்றம், ஆன்மீக திருவுருமாற்றம் ஆகிய இரண்டை பற்றி மட்டுமே விரிவாக பேசுகிறார். மூன்றாவது திருவுருமாற்றமான சத்திய ஜீவிய திருவுருமாற்றத்தை பற்றி அடுத்து வரப்போகும் மூன்று அத்தியாயங்களில் விளக்கப் போகிறார். அந்த திருவுருமாற்றத்தை பற்றி அடுத்து வரும் சொற்பொழிகளில் தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.
நண்பர்களுக்கு சந்திரசேகர் அவர்களும் சந்திரசேகர் அவர்களை மிகவும் சொல்லி தெளிவாக அவர்களின் அனுபவங்கள் விளக்கம் சந்திரசேகர் அவர்கள் சொல்லி உங்களுடைய அப்பாவுக்கோ ஏதாவது எல்லாரோடும் புரிய வைக்க முடியும்னு நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் கூறி டிஸ்கஷன் வர சமயத்துல பார்த்து செய்யலாம். அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். வணக்கம்.